أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الزانية والزاني فاجلدوا كل واحد منهما مئة جلدة ولا تأخذكم بهما رأفة في دين الله إن كنتم تؤمنون بالله واليوم الآخر وليشهد عذابهما طائفة من المؤمنين. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام، إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறையோனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நமத்துணை இவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்று முறித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஓர் பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதனுடைய பொருளை புரிந்து கொள்ள, அதனுடைய சுவையை உணர்ந்து கொள்ள இப்படி ஒரு அற்புதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், வாழ்க்கையில் செயல்படுகிற சந்தர்ப்பங்களை தந்தாய். இதனுடைய ஆரம்பம் இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற மக்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இந்த உலகத்தை விட்டு மீளா துயில் கொள்கிற போது, இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது, எங்களுடைய மூத்துடைய நேரத்தில் யாருக்கும் எந்த கடனும் பாக்கி இல்லாமல் எங்களுடைய இபாதத்துகளை பரிபூர்ணப்படுத்தியவர்களாக, உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக மரணிக்கிற அந்த ஆத்மாக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை சுவனத்தினுடைய பூஞ்சோலையின் வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நாளையில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி, குரானை படிக்கிறவர்களாக, ஹதீஸை படிக்கிறவர்களாக, அதன்படி வாழுகிறவர்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் தங்களுடைய கற்புகளை பேணிக் கொள்ளக்கூடியவர்களாகவும் நாணம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எந்த உலமாக்களுடைய, சஹாபாக்களுடைய, தாபியின்களுடைய கருத்துக்கள் சொல்லப்படுகிறதோ அத்துறை பேருடைய பாவங்களையும் யா அல்லாஹ் நீ மன்னித்து அவருடைய தரஜாக்களை உயர்த்துவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை இதுபோன்ற உலகத்தில் எங்கெல்லாம் உன்னுடைய வேத வியாக்கியானங்கள் நடைபெறுகிறதோ, தப்சீர்கள், ஹதீஸினுடைய விளக்கங்கள் நடைபெறுகிறதோ, அத்துணை மஜ்லிசுகளையும் உன்னுடைய தனிப்பெரும் கருவையினால் யா அல்லாஹ் நீ பொருந்தி அதை பாதுகாப்பாயாக. கியாமத்து நாள் வரை இதுபோன்ற மஜ்லிசுகள் உலகத்தில் உயிரோடு இருப்பதற்கு யா அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக. அந்த மஜ்லிசுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய, அதை கேட்கக்கூடிய, அதிலிருந்து பிரயோஜனத்தை அடையக்கூடிய மக்களுக்கு யா அல்லாஹ் இம்மை மறுமையின் முழுமையான வெற்றிகளையும் அவர்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு, குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு சூரத்து நூரை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், ஆண் குழந்தைகளையும் விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த சூரா நூருடைய தொடர்புடையான தஃப்சீர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே கடந்த வாரத்திலே, கடந்த 2-3 வாரங்களிலே அதனுடைய ஒரு முற்பகுதியாக திருமணம் என்று சொன்னால் என்ன, ஆண் பெண்களுடைய கடமைகளை குறித்து இந்த மஜ்லிஸிலே நாம் தொடர்படியாக பார்த்தோம். அதனுடைய தொடரிலே இன்றைய தினம் சில செய்திகளை நாம் பார்ப்பதற்காக, கடந்த வாரம் பார்க்கிற போது உலகத்திலே உள்ள இஸ்லாமிய சட்டங்களில் மற்ற எல்லா குற்றங்களையும் விட குற்றவியல் தண்டனை சட்டத்தில் விபச்சாரத்திற்கு அல்லாஹு தஆலா முதன்மையான இடத்தை தந்திருக்கிறார். ஆக அந்த விஷயங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு, குறிப்பாக வாலிப மக்களுக்கு போதிக்க வேண்டும், அதிலிருந்து முழுமையான பிரயோஜனத்தை இந்த சமூகம் அடைய வேண்டும் என்கிற அந்த நல்ல எண்ணத்தோடு, அந்த விபச்சாரன் விபச்சாரி என்பதை குறித்தான சில தகவல்களை போன வாரம் அந்த ஆயத்தின் ஊடாக, ஆயத்தின் சார்பாக நாம் பார்த்தோம். யாரெல்லாம் விபச்சாரம் புரிகிறார்களோ, அவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவர்களுக்கு 100 கசையடி கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. கசையடி அப்படிங்கிறது, கடைசியா நான் போகும்போது அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு போனேன், ரொம்ப பெரிய குச்சியாக இல்லாமலும், அல்லது ரொம்ப தாழ்ந்த பகுதியாக ஒரு சின்ன ஒரு குச்சியாக இல்லாமலும், அவருடைய சதையையும் அவருடைய எலும்பையும் உடைக்கிற அளவு இல்லாமலும், அவருக்கு பாடம் தருகிற அளவிலே அந்த அடி இருக்க வேண்டும், 100 கசையடி என்பதாக நம்முடைய குறிப்பு, நம்முடைய தப்சீருடைய இமாம்கள் அந்த செய்தியை நமக்கு எழுதி தருகிறார்கள். அந்த அடிப்படையில அதற்கு அடுத்தார்போல், இப்படி விபச்சாரத்தை குறித்து இவ்வளவு கடுமையாக இஸ்லாம் இறக்கியிருக்கிற இந்த தண்டனை, இஸ்லாம் குறிப்பாக திருமணத்தை குறித்தான தூண்டுதல்கள், எப்படிப்பட்ட திருமணத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும், திருமணத்தினுடைய நியதிகள், இன்றைய நடக்கிற நம்முடைய திருமணத்தினுடைய நிலைகளும், இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களும் நமக்கு எப்படி ஒரு செய்தியை, தகவல்களை தந்திருக்கிறது அப்படிங்கிறத அதை புரிந்து கொள்வதற்கு முன்னால், இஸ்லாம் வருவதற்கு பெருமானார் இந்த சத்திய வார்த்தைகளை, அல்லாஹ்வினுடைய வேத வார்த்தைகளை மக்காவிலே முழங்கி அதன் வழியாக இந்த உலகம் முழுக்க தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை அல்லாஹ் பெருமானாரை கொண்டு முன்னெடுக்கிற போது, அந்த காலத்தில் நிகழ்ந்த திருமணங்கள் எப்படி இருந்தது என்பதை குறித்து சில பதிவுகளை நமக்கு தருகிறார்கள். இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த திருமணம் என்ற அந்த தலைப்பின் கீழே இதை ஒரு செய்தியாக, அந்நிக்காஹ் அல் ஜாஹிலியா என்ற ஒரு தலைப்பை கொண்டு வருகிறார். அந்த பாடத்தின் கீழே சில ஹதீஸ்கள் அறிவிக்கப்படுகிறது. அதிலே குறிப்பாக அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஏன் அப்படின்னு கேட்டா, திருமணம் விபச்சாரம் என்பதை குறித்து நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நேரத்தில் எப்படி திருமணம் இருந்துச்சு? இஸ்லாத்தினுடைய ஆயத்துகளை குறிப்பாக புரிந்து கொள்வதற்கு பெருமானார் வாழ்ந்த காலத்தில் அது சம்பந்தமான பார்வைகள் எப்படி இருந்தது, அதை பெருமானார் எப்படி மாற்றி அமைத்தார்கள் என்கிற செய்தியை முதலில் உள்வாங்க வேண்டும். அந்த புரிதல் இல்லாவிட்டால் இது என்னமோ ஒண்ணு பேசுதுன்னு விட்டுட்டு போயிருவோம். அப்ப அந்த செய்தியை குறித்து அன்னை ஆயிஷா அவர்கள் அழகான சில தகவல்களை தருகிறார்கள். அது இல்லாமல், அந்த புகாரியினுடைய செய்திகள் இல்லாமலும் சில தகவல்கள் நமக்கு பதிவு செய்யப்படுகிறது. அப்ப திருமணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, குறிப்பாக பல்வேறு வகைகளில் திருமணங்கள் இஸ்லாத்திற்கு முன்னே நடைபெற்றிருக்கிறது. அதிலே முக்கியமான திருமணம் அப்படிங்கிறது, அவர்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்வார்கள். அந்த மக்களிடத்திலே இருந்த பண்பாடு, திருமணம் முடித்த பின்னால் ஒரு கணவனும் மனைவியும் வாழுகிறார்கள். அந்த மனைவி, இது எல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய செய்தி, நான் அதை சொல்ல சொல்ல இன்னைக்கு உள்ள 2018 அங்கிட்டு உள்ள அந்த சூழ்நிலை என்ன அப்படிங்கறத வி ஹாவ் டு இமேஜின், நம்மளா அதை வந்து பொருத்தி பார்த்து கொள்ளணும். ஒரு கணவனும் மனைவியுமாக வாழுகிறவர்கள், அந்த திருமணத்திற்கு பேர் இஸ்திபவா என்று சொல்லப்படுகிறது. இஸ்திபவா, இஸ்திபவா அப்படின்னு சொன்னா கருமுட்டையை பெற்றுக் கொள்வது என்று அர்த்தம், கருமுட்டைகளை பெற்றுக் கொள்வது. கணவன் மனைவியாக வாழ்வார்கள். ஆனால் அந்த கணவன், அந்த அம்மா பீரியடுடைய டைம் முடிஞ்ச பின்னாடி, சுத்தமான பின்னாடி, அந்த பெண்மணியிட்ட சொல்லுவார், இந்த ஊரில் இப்படி ஒரு பெரிய வீரர் இருக்கிறார், அல்லது ஒரு பெரிய தலைவர் இருக்கிறார், அந்த குடும்பத்தினுடைய ஜீன் நல்ல ஜீனா இருக்கு, அதனால நீ அவரிடம் போய் அவரோடு உன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளும்னு சொல்லுவார். இந்த பெண்மணி அவருடைய மனைவியும் அவரிடத்திலே போய் தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளுவார். காலங்கள் ஓடும், ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த அம்மா ஹம்லான பின்னாடி, பிரெக்னன்ட் ஆன பின்னாடி திரும்ப அழைத்துக் கொண்டு அந்த குழந்தை பெற்றுக் கொள்கிற வரை அவர் பொறுமையாக இருப்பார். அந்த குழந்தையை பெற்றுக் கொண்டு அது தங்களுடையது என்று அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். இப்படி ஒரு வகையான குழந்தையினுடைய அடையாளம். இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஜீன் நல்ல விருத்தியான ஜீனாக வரணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி இப்படி ஒரு திருமண நடைமுறையை வைத்திருந்தார்கள். அடுத்து இன்னொரு திருமண முறை அப்படின்னு சொன்னா, இது அல்லாத திருமண முறைகளில் அல் முகாதனா அப்படிங்கக்கூடிய ஒரு திருமண முறை. இந்த இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும், அதே நேரத்தில் இது எப்படி சாத்தியக்கூறுகள் எப்படி அப்படிங்கக்கூடிய வகையில தோன்றினாலும், அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை மக்களுடைய மனோநிலை மாறவில்லை அப்படிங்கிறது மட்டும் ஒரு செய்தி விளங்குது. அதுல இந்த முகாதனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்றான், நீங்க வந்து முஸ்லிமான பெண்களை திருமணம் முடியுங்கள், உங்களுக்கு அதற்குரிய வசதிகள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அடிமை பெண்களை திருமணம் முடியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அதுக்கு சில கேட்டகரைஸ் பண்றான். அது என்ன அப்படின்னு சொன்னா, முஹ்சனாத்தின் கைர முசாஃபிஹாத்தின் வல முத்தஹிதாதி அஹ்தான் அப்படின்னு சொல்றான். அவர்கள் அந்த பெண்கள் எப்படி இருக்குன்னா, முஹ்சனாத், சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி கைர முசாஃபிஹாத், அவர்கள் விபச்சாரம் புரிபவர்களாக இருக்கக்கூடாது. தங்களுடைய கணவன் தங்களுடைய நிக்காக விட்டு வெளியே போய் திருமணம் முடிப்பவர்களாக இருக்கக்கூடாது. ஒல முத்தஹிதாதி அஹ்தான் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை குர்ஆன் பயன்படுத்துகிறது. முத்தஹிதாதி அஹ்தான் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை புதுசு. அது என்ன அப்படின்னு சொன்னா, கள்ள உறவை கொள்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கள்ள உறவு, திருமணத்திற்கு வெளியே இன்னொரு பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கிறது. அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க, கணவர் இருப்பார், அவர் அல்லாத இன்னொரு பாய் ஃப்ரெண்ட அல்லது கேர்ள் ஃப்ரெண்ட தனக்காக வேண்டி ஏற்படுத்தி கொண்டு ஊருக்கும் உலகத்திற்கும் தெரியாமல் ரகசியமான முறையில் வாழுகிற ஒரு வாழ்க்கை. இன்ன இதை இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நேரடியாக இன்றைக்கு இந்த டேட்டிங் அப்படின்னு சொல்றான், கோஹெபிடேஷன் அப்படின்னு சொல்றான். உலகம் தெரியாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்க. அதுக்கு வந்து இட் இஸ் நாட் எஷூரிட்டி, எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் கிடையாது. திருமணம் அப்படிங்கறதுனால இஸ்லாம் முதல்ல அறிமுகப்படுத்தினது வெறும் அக்ரிமெண்ட் தான். திருமணம் அப்படிங்கிறது நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு இடையில் ஒரு உறுதியான உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டீர்கள், அதுதான் இஸ்லாமிய திருமணம். ஊரே சேர்ந்து, எப்பா இவர் மகளை உங்களுக்கு நான் கட்டி வைக்கிறேன், ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல மஜ்லிஸ்ல. இதுக்கு பேரு குர்ஆன் சொல்லுகிறது அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் தான் கணவன் மனைவியாக வாழுகிற கடைசி வரை, கியாமத்து நாள் வரை, நாளைக்கு மறுமையிலையும் சோனம் நரகத்திலே வருகிற அந்த ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து சேர்க்கிற. ஆனா இங்க என்ன சொல்றான், வல முத்தஹிதாதி அஹ்தான், அவங்க வந்து இந்த டேட்டிங் போற கலாச்சாரம் அவங்கள்ட்ட இருக்காதுங்கிறான். அப்ப இன்னைக்கு வார்த்தைகளால் வேறுபட்டிருந்தாலும், 1500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமூகம் எப்படி இருக்கு சிந்தனையில அப்படிங்கறத நம்மளால உள்வாங்க முடியுது. அப்ப இந்த கள்ள உறவுகள் அப்படிங்கிறது அந்த காலத்திலிருந்தே இருந்திருக்கு, திருமணத்தை தாண்டிய உறவுகள். இன்னொன்னு, அடுத்து மூணாவது வகையான ஒரு திருமணம், அல் பதில். பதில் அப்படின்னு சொன்னா, ஒரு ரஜில், ஒரு மனிதர் தன்னுடைய மனைவி இடத்துல சொல்லுவார், ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அல்லது வேறு வகையில நட்புகள் தொழில் ரீதியாக இருக்கும், நான் மனைவிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிற அந்த கலாச்சாரம் இன்னைக்கு சென்னை வரையும் வந்துருச்சு அப்படிங்கிறான். நீங்க சென்னை வரையும் தங்களிடத்துல தங்களுடைய தொழில் பார்ட்னர்ஸ்ட கொண்டு போய் ஒரு இடத்துல கூட்டமா கூடி தங்களுடைய குடும்பத்தை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு மோசமான, மிக கேவலமான ஒரு கலாச்சார சீரழிவு இது அன்னைக்கு. அதுக்கு பேர் அந்த திருமண நடைமுறை பதில் அப்படின்னு சொன்னான். அல் முதாமதா அப்படின்னு சொல்லிட்டு, அல் முதாமதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமணம் என்ன அப்படின்னா, ஒரு பெண் இரண்டு அல்லது மூன்று கணவன்மார்களை திருமணம் செய்து கொள்வது. ஏன் அப்படின்னு கேட்டா, கடுமையான பஞ்சகாலம், தன்னை இந்த ஒருத்தர் காப்பாற்ற மாட்டார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்காக வேண்டி, தன் குழந்தைகளை காப்பதற்காக வேண்டி ரெண்டு மூணு பேரை திருமணம் செய்து கொள்ளுகிற ஒரு முறை அல் முதாமதா. இதுவும் அந்த காலத்துல நடைமுறையில இருந்த ஒரு திருமணம். அடுத்து அர் ரஹத் அப்படிங்கக்கூடிய ஒரு திருமண முறை. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இவ்வளதையும் பார்த்து விட்டு தான் அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூதரும் நமக்கு அருமையான ஒரு சட்டத்தை இந்த இடத்திலே வகுத்து தந்தார்கள். இப்ப இந்த அடிங்கிறது ஒண்ணு இல்லையா, இஸ்லாம் எல்லாத்தையும் அடிக்கு சொல்லுது, உதவி சொல்லுது, அதுவும் குச்சி வச்சு 100 அடியா, என்ன கொடுமையான மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறோம்ல. அந்த ரெண்டுக்கும் உள்ள, இன்றைக்கும் அன்றைக்கும் உள்ள கலாச்சார ரீதியான சிந்தனைகள், இந்த திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி, இந்த உலகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகக்கூடிய சந்ததிகளை உருவாக்குவதில் ஹிலல் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இந்த சமூகம் சந்திக்கும். கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, ஒரு மிகப்பெரிய கலாச்சார சீரழிவை, என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. உலக போர்களுக்கு பின்னால் ரஷ்யாவினுடைய அப்போதைய அதிபராக இருந்த ஒருத்தர் சொன்னாரு, பெண்கள்லாம் ரோட்டுக்கு வாங்க, நீங்கெல்லாம் வந்து உழைச்சாதான் இந்த நாட்டை முன்னேற்ற முடியும். கார்பர்சேவ், மிகாயில் கார்பர்சேவ் சொன்னார், இந்த உலகத்தை நாம் இந்த நம்முடைய நாட்டை நம்முடைய தேசியத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா பொம்பளைங்க எல்லாம் உள்ள உட்கார்ந்துருந்தா நடக்காது. அதனால நீங்க எல்லாம் வெளியே வாங்க, வந்து we will join our hands both. நம்ம எல்லாம் கையை ஒன்னா சேர்த்து இந்த நாட்டை தூக்கி எழுப்போம்னார். நடந்துருச்சு, பொம்பளைங்க வெளியே வந்துட்டாங்க, மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அங்க அரசியல் ரீதியாக அலுவலக ரீதியாக பெண்கள் வெளியே வந்தாங்க. ஓடி ஓடி போச்சு, கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அவருடைய வாழ்க்கையில அவர் திரும்ப ஒரு கண்டனத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு ஒரு கடிதத்தை எழுதினார். தயவு கூர்ந்து ரஷ்ய பெண்களை நீங்க வீட்டுக்குள்ள போங்க, நான் எடுத்த முடிவு, நான் சொன்ன கருத்து இன்னைக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. மிக தவறான ஒரு முடிவு எடுத்து விட்டேன். இன்னைக்கு அதனுடைய இழப்புகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து தகப்பன் இல்லாத குழந்தைகள் ஆயிரக்கணக்கில் இருக்கு, பெண் கணவன் இல்லாத பெண்கள் எத்தனையோ இருக்காங்க. இந்த மாதிரி வாழ்க்கை முறையும் இந்த இதுவும் நமக்கு தேவையே இல்லை, இந்த வளர்ச்சி வளர்ச்சியே இல்லை. அனுபவிச்சு சொல்றான், ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். அடி வாங்கி உத வாங்கி அவன் திரும்ப எழுதுறான், நீங்க வீட்டுக்குள்ள போங்கண்ணா, போவாங்களா? இன்னைக்கு வெளிநாட்டில இருந்து உங்களுக்கு தெரியும், அதிகமான அரபு நாடுகளிலும் சரி மற்ற நாடுகளிலுமே அங்கே விபச்சார தொழிலை ஈடுபடுகிறவர்கள் ரஷ்யாவை சார்ந்தவர்கள். அருமையான அந்த கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம் உருவான இடங்கள் அங்க. அங்கதான் வந்து இமாம் புகாரி பிறந்தார். புகாரா இருக்கக்கூடிய பகுதி அந்த ரஷ்யாவினுடைய பகுதி. அங்கிருந்து வந்த ஒரு கூட்டம் இப்படி தலகுல மாதிரி அந்த ஊரே வந்து ஒரு மோசமான நிலைக்கு இழுத்து போனது. அப்ப அதனுடைய சமூக பொருளாதார ரீதியான அந்த மாற்றங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப அல் முதாமதான் ரெண்டு மூணு பேர் திருமணம் முடித்துக் கொள்ளுகிற ஒரு முறை, ரஹத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமண முறை. பத்து பேருக்கு மேல உள்ளவங்க ஒரு பெண்ணுக்கு கணவராக இருப்பாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த பெண் குழந்தை உண்டானால், குழந்தையை பெற்றுக் கொண்டால் அடையாளப்படுத்துவார், அல் அர்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் யார் அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தையை பார்த்து இவருடைய தகப்பன் யார் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியை அறிவிக்கக்கூடியவர். அவரை கூப்பிடுவாங்க, அந்த குழந்தை பிறந்தோடனே இந்த பத்து பேரையும் கூப்பிடுவாங்க, இது யாருடைய குழந்தைன்னு. இவரை அந்த குழந்தையை அவரோட சேர்த்தப்படும். இப்படி ஒரு திருமண முறை அங்கே இருந்தது. நமக்கு பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கும். அதெல்லாம் அல் சாஹிபுல் ராயாத், இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தானியாத் ராயாத் அப்படின்னு சொன்னா தானியா, தங்களுடைய வீட்டின் வெளிப்பகுதிகளிலே சிவப்பு கொடிகளை கட்டி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இருப்பார்கள். அவர்கள் முழுக்க முழுக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ரெட் லைட் ஏரியா என்று சொல்லுகிற அதே மாதிரி பகுதியை சார்ந்த பெண்கள். இப்படி ஒரு திருமண முறையும் அவரிடத்தில் இருந்தது. இன்னொரு சில திருமண முறைகளை குறித்து, இதெல்லாம் வந்து ஹதீஸ்கள் எழுதப்படுகிறது. இன்னும் சில திருமண முறைகளை குறித்து வரலாறுகள் பதிவு செய்கிறது. நிக்காஹுல் மக்கத், மக்கத் என்கிற திருமண முறை. என்கிஹுல் வலது இம்ரா அத அபி, ஒரு மகன் தன்னுடைய தந்தையின் மனைவியை திருமணம் செய்து கொள்வார். இது இந்தியாலே இருந்திருக்கு. ஒரு காலத்துல இந்த உடன்கட்டை ஏறுகிற பழக்கத்திற்கு முன்னால் இந்தியாவிலே இருந்த ஒரு பொருள், தாய் அப்படிங்கிறவ தந்தையினுடைய சொத்து. தாய் அப்படிங்கிறது அதை வந்து ஒரு உயிராகவோ அதை ஒரு மனித ஜென்மமாகவோ கருதுறதே இல்லை, அதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி. அதை என்ன செஞ்சிருவான், தாய தாப்பனார் செத்த உடனே ப்ராப்பர்ட்டியில சேர்த்து எவனாவது ஒருத்தர் பிரிச்சுக்குவான். அந்த குடும்பத்தினுடைய மூத்த மகன் அவரை அந்த அம்மாவை தன்னுடைய கஸ்டடியில் எடுத்துக்குவார். அப்படி இல்லைன்னா எந்த சகோதரர்கள் கேட்கிறார்களோ அவர்களுக்கு மகரை கொடுத்து திருமணம் முடித்து விடுவார். இப்படி ஒரு பழக்கம் அந்த காலத்துல இருந்துச்சு. அப்ப தாய் அப்படிங்கிறது தாய்மை என்ற அந்த பாகுபாடு போய் அவரை ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற பார்க்கக்கூடிய அந்த மனோநிலையும் அந்த காலத்திலே உள்ளதுதான். அப்ப நிக்காஹு ஷிகார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருமண முறை. அது என்ன, இன்றைக்கும் அதே மாதிரி சில திருமண முறைகள் நம்மிடத்திலே பழக்கத்திலே இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, மகனை மகளையோ அல்லது சகோதரிகளையோ மாற்றி திருமணம் செய்து கொள்வது. இதுல வந்து குடும்பத்துல ஒரு பெண்ணை நாங்க பெண்ணு தர நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சில முஸ்லீம் ஊர்களில் பேசுறாங்க, எங்க ஊர்ல இருந்து நாங்க ஒரு பொண்ணு கொடுப்போம், உங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணை கொடுங்கன்னு. இது அப்படி இல்ல, தன் மகனை என் மகளை நீ திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும், உன் மகளை எனக்கு கிட்டித்தரணும், இது நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள இதுதான் மகரு. மகர் தொகை அப்படிங்கிறது கிடையாது, நான் தர்றதுனால நீ உங்க, அல்லது என் சகோதரியை நீ திருமணம் முடித்துக் கொள்ள, உன் சகோதரியை நான் திருமணம் முடித்து, அல் ஷிகார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருமண முறை இதுவும் இருந்திருக்கிறது. அப்புறம் அது இல்லாம ஜிவாஜுல் இஷ்டிஜான் அப்படிங்கக்கூடிய ஒரு திருமண முறை, குழந்தை திருமண முறை. குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லே இதுக்கும் இதுக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறது. இன்னைக்கு சில ஊர்களில் நடக்குது இது. சின்ன வயசுலேயே சொல்லி வச்சிருப்பான், இதுதான் மாப்பிள்ளை, இதுதான் பொண்ணு அப்படின்னு சொல்லி வச்சு வளர்க்கறது. அவன் வளர்ந்த உடனே இந்த அம்மா பிடிக்கலாமா. சில இஸ்லாமிய ஊர்களில் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு திருமண முறை இப்படி அப்படி செய்யறதுக்கெல்லாம் இஸ்லாத்துல என்ன இல்ல, இந்த குரு குழந்தை திருமணம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றான் இல்லையா, இந்த திருமண முறையும் அந்த காலத்துல இருந்திருக்கு. அப்ப அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், உங்கள் தந்தையர் திருமணம் முடித்தவர்களை நீங்கள் திருமணம் முடிப்பது கூடாது. உங்களுடைய தாய் அப்படிங்கிற உறவு திருமணம் முடிப்பதற்குரிய உறவு அல்ல. தன்னுடைய தந்தையின் மனைவி எந்த வகையிலுமே ஒரு ஆணுக்கு திருமணம் முடிக்க முடியாது. அதனுடைய என்னுடைய தந்தைக்கு இன்னொரு வகையின் மூலமாக பிறந்தவராக இருந்தாலும் சரி, அல்லது இன்னொரு மனைவியாக இருந்தாலும் சரி, அந்த அந்த ஆணுக்கு தந்தைக்கு மனைவி என்ற உரிமை வந்த பின்னால் அதுக்கு எத்தனாவது மனைவியினுடைய குழந்தையாக இருந்தாலும் அந்த அம்மாவை திருமணம் முடிக்க முடியாது. ஆனா அப்படி ஒரு காலத்துல வச்சிருந்திருக்கும், அப்படி ஒரு திருமண முறையும் நடைமுறையிலே இருந்திருக்கிறது. ஜிவாஜுல் முத்தா, முத்தா என்கிற ஒரு திருமண முறை. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவர் ஒரு ஊருக்கு போவார் பிரயாண நிமித்தமாக, ஒரு 15 நாள் நம் தங்குவார், ஒரு காசை கொடுத்து ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொண்டு 15 நாள் இருப்பார், அப்புறமா விட்டுட்டு வந்துருவார். இந்த திருமண முறை இன்றைக்கு ஷியாக்களிடத்தில பழக்கத்திலே உண்டு. இன்னைக்கும் இத இந்த முத்தா அப்படிங்கக்கூடிய திருமண முறையை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள், ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனா இஸ்லாத்துல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமண முறை எல்லாத்தையும் ஒழிச்சாங்க. இமாம் புகாரி தன்னுடைய கிதாபில் எழுதுவார், இப்போதைக்கு எந்த ரிவாஜ், எந்த பழக்கம் நம்ம இடத்துல உண்டோ அந்த ஒரு திருமண முறை தான் இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்ட முறை. ஏற்றுக்கொண்டு ரெண்டு பேருடைய சாட்சிகளோடு அந்த மகரை வாங்கி, மகரை பெண்ணுக்கு கணவன் மனைவிக்கு கொடுத்து திருமணம் முடிக்கிற ரெண்டு சாட்சிகளோடு நடக்கிற இந்த திருமண முறை தான் பெருமானார் நமக்கு காட்டி தந்த முறை. ஜிவாஜு தஃபஷ்ஷுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அரபியன் ஒரு தெரியாத ஒரு பெண்ணை தூரமாக போய் ஒரு ஊரில் திருமணம் முடிக்கிறது. ஏதோ ஒரு ஊர்ல போய் ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு அங்கிருந்து கூட்டு, அது என்ன நாடு, கலாச்சாரம், மொழி இதெல்லாம் கடந்த ஒரு திருமணம். இதுவும் வந்து அவங்களிடத்துல புதுசாக இருந்த பழக்கம். இன்னைக்கும் கூட சில வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் அங்க போய் திருமணத்தை முடிச்சுட்டு வர்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துபாயில இருந்த ஒருத்தர் ஒரு பிலிப்பினோ பெண்ணை திருமணம் முடிச்சுட்டு வந்தார். இங்க இந்தியால நம்ம இந்த பகுதிக்கு இந்த பெல்ட்ல பக்கத்துல உள்ள ஒரு ஊர், பிலிப்பினோ பெண்ணு. அவர் இங்க இருந்து போன ஒரு டிரைவரா போனவர், கல்யாணம் முடிச்சுட்டார். அந்த பெண்ணை இஸ்லாத்துல ஆக்கி, அந்த பெண்ணுக்கு தமிழ் தெரியாது, அந்த பெண்ணுக்கு பிலிப்பினோ பாஷை இங்கிலீஷ் தான் தெரியும். நான் நடந்தத சொல்றேன். வேன் வச்சு பக்கத்துல இருந்து அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஒவ்வொரு ஊர்ல இருந்து வேன் வச்சு அங்க அப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சிருக்காங்களா, அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாதான், அது பிலிப்பைனோல இருந்து வந்திருக்கான் அப்படின்னு உடனே பிலிப்பைன் நாட்டுன்னொடனே வேன் பிடிச்சிக்கிட்டு நம்மளுக்கு அதுல ஒரு 10-15 பொம்பளைய 10 ஆம்பளை ஏறிக்க வேண்டியது, அந்த ஊருக்கு போய் அந்த வீட்டுல உட்காந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துட வேண்டியது. பாத்தீங்களா எவ்வளவு வளர்ந்துருக்கோம்னு கொடுமை. அப்புறம் இந்த பள்ளிவாசல்ல வந்து அல்லாஹ் எழுதியிருந்தது ஒரு ஊர்ல தெரிஞ்சுன்னு அதுக்கு வேணும் பிடிச்சிட்டு போய் அதை சுண்ணத்தா ஏதோ பார்த்தா அல்லாஹ் தாலா அதுக்கு சொர்க்கத்தை தர்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. எவ்வளவு மடத்தனத்துல பயங்கரமா மேல ஃபர்ஸ்ட் ஜிவாஜுல் இதுவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப நெருக்கமாக திருமணத்தில இது சொந்தத்தில இருப்பவர்களை கல்யாணம் முடிப்பது ஜிவாஜுல் அக்ரிபா, அது ஒரு திருமணம். அடுத்து ஜிவாஜுல் அக்பா அப்படின்னு சொன்னா, ஒரு அரபிய பெண் ஒரு அஜமியை திருமணம் முடிப்பது, ஒரு அஜமி ஒரு அரபிய பெண்ணை திருமணம் முடிப்பது. இதெல்லாம் அந்த காலத்துல சில பேர் முடிப்பாங்க, சில கூத்துறதான் முடிக்கவே மாட்டாங்க. இதெல்லாத்தையும் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த திருமண முறையை தடுத்தார்கள் அப்படின்னு வருது. அப்படியெல்லாம் வந்து என்ன இல்ல, இப்ப அரபி அஜமிங்கக்கூடிய அந்த வித்தியாசம், குடும்பத்தாரிடத்திலே அந்த வித்தியாசத்தை கொண்டு வருவது. ஜிவாஜுல் அக்கான், இது ஒரு வித்தியாசமான திருமண முறை. இதெல்லாம் படிக்கும் போதுதான் நமக்கு ஏன் தமிழ்நாட்டில் இன்னும் இஸ்லாமியர்களிடத்தில் இது போன்ற சில சிந்தனைகளுடைய பதிவு ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஜிவாஜுல் அக்கான், அக்கான் அப்படிங்கிறது ஒரு கூட்டம், ஒரு கோத்திரத்தார், ஒரு குரூப், அவங்களுக்கு பேர். இன்னைக்கு ஊர்ல வந்து இந்த தலைமுறை இந்த அவங்களுடைய பரம்பரை பேர்லாம் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி அக்கான் அப்படிங்கிறது ஒரு கூட்டம். அந்த கூட்டம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, திருமணம் முடிப்பாங்க, பெண் வீட்டில் இருப்பா, மாப்பிள்ள வீட்டில் இருப்பார், தகப்பனார் தாயாரோட மாப்பிள்ள இருப்பாரு, பெண்ணு பெண்ணுடைய தாயார் தகப்பனாரோடு இருப்பார், அவங்க ரெண்டு பேரும் வாழ்வாங்க. இரமான உடனே இந்த அம்மா தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போவோம், அங்க தங்கியிருக்கு, காலில் வந்து எந்திரிச்சு இவங்க வீட்டுக்கு அந்த அம்மா வந்துடும், இங்கே இருக்கும். குழந்தைகள் பிறந்தாலும் தன்னுடைய தகப்பனாரோடு இருந்து கொள்ளும். அந்த கணவன் அதற்குரிய காசுகளை மட்டும் கொடுப்பாரு, ஆனா குடும்பம் அப்படிங்கிறது அங்கங்க இருப்பாங்க. இன்றைக்கும் சில இஸ்லாமியர்கள் ஊர்ல உண்டு, இதுல கடைநல்லூர் போன்ற ஊர்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, காலைல எழுந்திரிச்சோன்னா அவங்க அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க, சாயங்காலம் மட்டும் வருவாங்க. ஆனா கணவன் மனைவியாக குடும்பம் எல்லாமே இருக்கும். அப்ப இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்து அந்த இஸ்லாமிய கலாச்சார முறைகளோடு ஒத்து வருகிறது, மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கும் அதனுடைய சிந்தனை ரிவாஜு தருஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விங்கிங் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தருஜ் அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்து கணவன் மனைவிகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு பெரிய கூட்டம். இதைத்தான் சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, மெட்ராஸ்ல இந்த செய்தியை எழுதியிருந்தான். பெரும் பணக்காரர்கள் தான் ஒன்றாக சேர்ந்து இந்த கார் கீ செயின் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிடலாம், எல்லாம் ஒன்னா போட்டுக்கிறது. அப்புறம் அவர் சாவி எடுத்துட்டு போயிருவாரு, அவரு எந்த காருக்கு அவருக்கு கிடைக்குதோ அவர் போயிடுவாரு. அப்புறமா அந்த அம்மா திரும்பி வீட்டுக்கு போயிருவாங்க. ரொம்ப மகா மட்டமான ஒரு சிந்தனையில கூட ஒரு ஏற்க முடியாத நம்ம தமிழ் கலாச்சாரம்னு பேசிட்டு இருக்கோம். மற்ற ஊர்கள்லாம் வந்து அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு திரும்ப அமெரிக்கா போன்ற நாடுகள்ல திரும்ப ஒரு கணவன் ஒரு மனைவியினுடைய வாழ்க்கை 30 ஆண்டுகள் வாழ்ந்தானா அவனை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்திட்டு இருக்கான். இன்னைக்கு மற்ற நாடுகள்ல நல்லா விளங்கணும், எல்லா நாடுகள்லயுமே 20 வருஷத்துக்கு மேல ஒரு தம்பதிகள் வாழ்ந்தா கூப்பிட்டு அரசு பாராட்டு விழா நடத்துது. சும்மா ஜம்முன்னு வாழ்க்க நீங்க 50 வருஷம் அப்படித்தான கட்டி வச்சுட்டு. இந்த நாட்டில் என்ன இருக்கு, எத்தனை வருஷம் ஆனாலும் அதுதான். ஆனா இது குலைஞ்சதுனால் உள்ள சீரழிவுகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கடைசியாக ஒரு திருமண முறை, ஜிவாஜுல் ஐதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருமண முறை. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தகப்பனார் தன்னுடைய மகளையோ அல்லது சகோதரியையோ திருமணமே முடிச்சு கொடுக்க மாட்டார். இது ஒரு திருமண முறை, வீட்டிலே வச்சிருப்பார். வித்தியாசமா ஒரு திருமண முறையை அந்த ஜாகிலியா காலத்திலே இப்படி ஒரு திருமண முறையை வைத்திருந்தார்கள். வீட்டிலே தடுத்து வச்சுக்கிற அந்த அம்மா கல்யாணமே பண்றதுல அது அப்படி இருந்து மௌத்தாயிடும். இப்படி ஒரு திருமண முறை. இப்ப இதே மாதிரி நிறைய திருமண முறைகள் அந்த காலத்திலே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு பின்னால் திருமணம் அப்படின்னு சொன்னா என்ன, அது அல்லாத மற்ற இதை விட்டு வெளியே போன செய்திகள் என்ன அப்படிங்கறத பிரிக்கிறதுக்காக வேண்டிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மதீனத்தினுடைய மண்ணில் இந்த சட்டத்தை நமக்கு இறக்கி தருகிறான். மக்கால இருக்க வரையும் இல்ல, மக்கால இருக்க வரையும் இருந்துகிட்டே இருந்தாங்க. இந்த சட்டம் விபச்சாரம் குறித்தான மிக கடுமையான சட்டங்கள் மதீனாவினுடைய மண்ணில் தான் முத முதல்ல இறங்குச்சு. ஏன்னா அப்பதான் ஆட்சி அதிகாரம் பெருமானாருடைய கையில வருகிறது, எந்த கேள்வியும் எடுக்க முடியும், எந்த டிசிஷனும் எடுக்க முடியும். அதனால அல்லாஹு தஆலா நேரடியான சட்டங்களை இறக்கி வைத்தான் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப இது வந்து நான் சொன்னது எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த திருமண முறைகளை குறித்தான சில புரிதல்கள் நமக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த செய்திய நான் சொன்னேன். இப்போ இந்த விபச்சாரம் அப்படிங்கிறது, இந்த ஜினா அப்படிங்கிறது நேரடியாக தடை இறக்கப்பட்டதா? ஒரே வார்த்தையில் அல்ல ரெண்டு பேரையும் பிடிச்சி 100 கசையடிங்க அடிங்க அப்படின்னு சொன்னானா, இல்ல மத்த சட்டங்களை மாதிரி ஏற்கனவே சொல்லி இருக்கிறது மாதிரி ஒரு மனோதத்துவ அடிப்படையில ஒரு சைக்காலஜியா படிப்படியாக தடை ஏற்படுத்துகிற ஒரு முறையை அல்லாஹ் சொல்லியிருக்கான். முழு குரானிலும் அல்லாஹு தஆலா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த உளவியல் சார்ந்த அந்த செய்திகளை அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்தமா பதிவு பண்ணியிருப்பான். உளவியல் அப்படிங்கிறது 18ஆம் நூற்றாண்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி நூற்றாண்டுகளிலே ஆரம்பித்திருந்தாலும், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் முழுக்க முழுக்க குரான் மனிதர்களுடைய மனோநிலையை குறித்தும் அவர்களுடைய அந்த உளச்சுத்தத்தை குறித்தும் எல்லா விதங்களிலும் பேசுகிறது. அப்ப நேரடியாக அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்னது மாதிரி, லா தஸ்ரிப் வலா தஸ்னி, டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் வந்து இதே மாதிரி நீங்கள் விஜனா செய்யாதீர்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாத்துக்குள்ளே வந்திருக்க மாட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லான்னு வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்தினுடைய வளர்ச்சிகளை கொஞ்சம் கொஞ்சமா இறக்குறான். அதே மாதிரி இந்த ஜினாவை குறித்தும் விபச்சாரத்தை குறித்தும் படிப்படியாக ஆயத்துகள் இறங்கியது. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சூரத்துன் நிசாவினுடைய 15வது ஆயத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், வல்லாத்தி யாத்தீன அல் ஃபாஹிஷத மின் நிஸாயிக்கும் ஃபஸ்தஷிது அலைஹின் அர்பாஅத்தம் மின்கும் ஃபஇன் ஷஹிது ஃபம்ஸிகூஹுன் ஃபில் புயூத் ஹத்தா யதவஃபாஹுன் அல் மௌத். எடுத்த உடனேயே 100 கசை அடி அவங்களை நீங்க வந்து கொலை பண்ணிருங்க அப்படின்லாம் இஸ்லாம் சொல்லல. ஒரு முதல் ஸ்டெப் எல்லாம் சொல்றான், உங்களிடத்திலிருந்து யாராவது தவறான செயலை செய்து விட்டால், வல்லாத்தி யாத்தீன் அல் ஃபாஹிஷத மின் நிஸாயிக்கும், உங்களுடைய பெண்களில் யாராவது ஒருத்தர் தவறான நிலைக்கு போய்விட்டால், அவர்களில் இருந்து 4 பேர் சாட்சி சொன்னால், அவர்களை நீங்கள் வீட்டிலே பிடித்து வையுங்கள். அவங்க வெளியே எங்கேயும் போக கூடாது, வீட்டுல அடைச்சு வச்சிருங்க அவங்கள. ஹத்தா யத ஒப்பா ஹுன்னல் மௌத், அவர்கள் இறக்கிற வரை, அவு யஜாலுல்லாஹு அலைஹின் சபீல, அல்லது அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துகிறவர். இது முதல் சட்டம் இறங்குச்சு. முதல்ல என்ன செஞ்சிருவாங்க, யாராவது இப்படி ஒரு தவறான தொடர்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர்களை வீட்டிலே அடைத்து வைக்க வேண்டும், வெளியே அனுப்பக்கூடாது, வெளியே போறதுனாலதான் இந்த இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அடைக்கிற ஒரு பண்பை இஸ்லாம் கொண்டு வந்தது. அடுத்து எல்லாம் வேற ஒரு சட்டத்தை இறக்குறான், உங்களிலே இப்படி ஒரு தவறை யாராவது செய்தால், நீங்கள் அவரை நீங்கள் அவரை சிரமப்படுத்துங்கள், அல்லது அவரை அவரை வார்த்தைகளால் அவருக்கு சிரமத்தை ஆது அப்படின்னு சொன்னா டிஸ்டர்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏதாவது ஒரு வகையில டிஸ்டர்ப், அவருக்கு வார்த்தைகளால் ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணுங்க, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு சட்டங்களால் சில தண்டனைகளை கொடுங்கள். வகுக்கல, அந்த நேரத்தில் அந்த நாட்டில் யாரு பொறுப்பா இருக்காரோ அவர் எந்த தண்டனையை வேண்டாலும் கொடுக்கலாம். அந்த ரெண்டு பேரும் தௌபா செஞ்சா திருந்தி கொண்டால் அவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள். இன் அல்லாஹுக்கான தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹு தாலா தௌபா செய்பவர்களை அங்கீகரிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை இறக்கலாம். அப்ப இதுல ரெண்டு விஷயம் நமக்கு தெரியுது. ஒன்னாவது, அவர்களுக்கு வீட்டிலே அடைத்து வைக்க வேண்டும். ஒரு விபச்சாரனோ விபச்சாரியோ விபச்சாரம் புரிந்து விட்டால் அவர்களை வீட்டிலே அடைச்சு வைக்கணும். ரெண்டாவது, அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த சட்டம் முதல் முதல்ல இறங்குச்சு. எடுத்துங்க, கையில் எடுத்து ஏதோ ஒரு வகையில தண்டனையை கொடுங்கன்னு சட்டம் இறங்குச்சு. அதுக்கு அடுத்தபடியாகத்தான் அல்லாஹு தஆலா மிக கடுமையான தண்டனையாக இந்த 100 கசையடி கொடுக்க வேண்டும் என்கிற தண்டனையை இறக்கினான். இந்த ஆயத்தை குறித்து உலமாக்களிடத்துல சில கருத்து வேறுபாடுகள் உண்டு. இந்த ஆயத்துல அல்லாஹு தஆலா நீங்க வீட்டுல அடைச்சு வைங்கன்னு சொல்றான், அல்லது அவர்களை நீங்கள் சிரமப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றான். சில கருத்து வேறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள் சில உலமாக்கள் இது சார்ந்து எழுதுகிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, இதுல ரெண்டு விதமான செய்திகளை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். முதல்ல பேசக்கூடிய செய்தியில எல்லாம் சொல்றான், உங்களுடைய பெண்கள் தவறிழைத்து விட்டால் நீ வீட்டுல புடிச்சு வைங்க. பின்னாடி உள்ளதுல வல்லதான், உங்களுடைய ஆண்கள் தவறிழைத்து விட்டால் நீங்க என்ன செய்ய, அவர்களை நீங்கள் தண்டியுங்கள்னு சொல்றான். அப்போ இதை குறித்து எழுதுகிற இமாம்கள் எழுதுகிறார்கள், இன்றைக்கு நேற்றல்ல, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய பார்லிமெண்ட்ல ஒரு வித குரல் ஒலித்தது. அந்த நேரத்தில் எல்லா இடங்களிலிருந்தும் அதற்கான எதிர்ப்புகள் வந்தது. அந்த குரல் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டில், இந்திய திருநாட்டில் மக்கள் இவ்வளவு வளர்ச்சி அடைந்த பின்னால் இன்னும் ஏன் ஆண் ஆணை திருமணம் முடிக்கிற அந்த நிலையை அங்கீகரிக்கவில்லை? வேற எங்கேயும் பேசல, நம்ம நாட்டினுடைய சட்டங்களை இயற்றக்கூடிய எந்த இடத்தை இஸ்லாமியர்கள் மதிக்க வேண்டுமோ, எந்த இடத்தினுடைய சட்டங்களை இஸ்லாமியர்கள் அங்கீகரிக்க வேண்டுமோ அந்த இடத்துல ஒரு அங்கே உள்ள ஒரு அந்த எம்பி எந்திரிச்சு பேச அதை அந்த சபை அங்கீகரிக்கிறது. மற்ற நாட்டில் எங்கெங்கயோ பேசியிருந்தா இல்ல, நாங்க வி ஆர் கல்ச்சர், நாங்க வந்து கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக நாங்கள் பண்படுத்தப்பட்டவர்கள் பேசுற இந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்துல பேசலாம், ஒரு ஆண் ஆணை திருமணம் செய்து கொள்வதில் என்ன தடை இருக்க முடியும், இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்துட்டோம் நாங்க இங்கிருந்து நிலா வரையும் போறோம் அப்படிலாம் சொல்லி பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட், அல்லாஹு தஆலா பெருமானார் வர்றதுக்கும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை குறித்து குர்ஆனிலே பேசுகிறார். லூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபி அவங்க மக்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தாங்க. அந்த கூட்டம் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஆணை ஆண் திருமணம் முடித்துக் கொள்ளுகிற ஒரு நிலையிலே இருந்தார்கள். அதுக்கு பேர் இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி, அல்லிவாத் அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க. இந்த முறை அவர்களிடத்திலே பழக்கத்திலே இருந்தது. பொதுவாக மனிதனுடைய குணம் தன்னுடைய வயதிற்கு வந்த பின்னால் ஒரு தடுமாற்றமான நிலை. இது நான் சொல்லல, இன்றைக்கு உளவியல் சொல்லுகிறது. வயதிற்கு வந்தவுடன் ஆணுக்கு ஒரு ஆசிலேஷன் இருக்கும், குரல் உடையும், ஆண் குழந்தை இடத்திலே சில விதமான முகத்துல முடி வளரும். இந்த தன்மை ஏற்படுகிற போது அந்த ஆணுக்கு இயற்கையிலே இன்னொரு நண்பனின் மீதான சம பாலுணர்வு மீதான ஒரு ஈர்ப்பு வரும், இந்த பீர் பிரஷர் அப்படிங்கிறது. இது வந்து இன்றைக்கு அதை குறித்து பெரிய ஆய்வுகள் நடத்தி அதை குறித்தான சிந்தனைகள் ஒழுங்குபடுத்தப்படுகிற இந்த நேரத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து தெளிவான செய்திகளை சொன்னார்கள். ஒரு ஆண் தன்னுடைய இத பலக சித்த சினீன் இத பலக திஸ் அசினின் பிராஷோ, 8 வயதை கடந்து 9 வயதை உங்களுடைய குழந்தைகள் அடைந்தால் ஆணோ பெண்ணோ அவர்களுடைய படுக்கைகள் பிரிக்கப்பட வேண்டும். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ 8 வயதை கடந்துருச்சு, 8 வயது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா தாய் தகப்பனோடு ஒன்றாக படுக்க வைக்கிற முறையும் அல்லது அந்த குழந்தைகளை ஒரே அறையில் படுக்க வைக்கிற முறையும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். மிகப்பெரிய சிந்தனை. இன்னைக்கு குறிப்பா அப்படி ஒரு கலாச்சார சிந்தனை இங்க இல்ல. ரெண்டாவது படுக்க வைக்க கூடாது அப்படிங்கறத கொண்டு என் பிள்ளைய கொண்டு போய் நான் எங்கேயாவது விட்டுருவோனா, இந்தியா போன்ற நாடுகள்ல நான் எங்கேயாவது கொண்டு போய் அடுத்த ரூம்ல போட்டு நான் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை. மேற்கத்திய நாடுகள்ல கொண்டு போய் இன்னொரு ரூம் நல்லா ரெடி பண்ணி அந்த பிள்ளைய அங்கேயே தள்ளிட்டு அது என்ன நடக்குதுன்னு தெரியாம பார்க்காம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பெருமானார் சொன்னார்கள், ஒசில பெராசுகு அப்படிங்கறத கொண்டு உங்களுடைய கண்காணிப்பு மேலும் அதிகப்படுத்தப்பட வேண்டும். அந்த குழந்தை இடத்திலே அந்த பால் உணர்வு அதிகப்படுகிற அந்த நாளையில் அது தரிகட்டு போய்விடக் கூடாது. அதனிடத்திலே நீங்கள் சில செய்திகளை பேசணும், அதனிடத்திலே சில மனம் விட்டு சில செய்திகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அவர்கள் தவறான வழியை தங்களுக்கு தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். இதைத்தான் நான் அடிக்கடி சொல்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல வருது, யா மஅஷரஷ் ஷபாப், தனியா வாங்க. யாரெல்லாம் வந்து வாலிப வயது அடைந்திருக்க வயசான ஆளுங்க தாடி நரைச்சவங்க எந்திரிச்சு வெளியே போங்கன்றாங்க. எல்லாம் போங்க போங்க, பாப்பா மாதிரி எல்லாம் வெளியே போ, பசங்களாம் வாங்க. மனிஸ்தாஜ், யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட இந்த உணர்வுகள் அதிகரித்து விட்டதோ, நீங்க வயதுக்கு வந்துட்டீங்க, உங்களிடத்துல பொருளாதார ரீதியாக இருக்குதுன்னா நீங்க திருமணம் முடிங்க சொல்லித்தராங்க. இந்த பையன் அந்த நேரத்துல செய்யக்கூடிய ஒரே செயல், இதனுடைய வழிகாட்டுதலை எல்லா இடத்துலையும் தேடுவான். ஒரு வயதுக்கு வந்த மகன் என்ன அடுத்து செய்யறது அப்படிங்கறது அவருக்கு தெரியாது. இது ஒரு இயற்கையான உணர்வின் மாற்றம். அடுத்து அந்த நேரத்துல அந்த பையனுடைய உடல்ல ஏறக்கூடிய ஏற்படக்கூடிய அந்த செக்ரிகேஷன்ல அவனுடைய மண்டை விளங்காம அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் ஒரு மாதிரி. அதனாலதான் அந்த 16 வயது அல்லது 15 வயது அல்லது அந்த ஸ்கூல் கல்வி 12 வயசு 12வது அல்லது 9வது 10வது படிக்கிற பிள்ளைங்க தங்களுடைய நிலை மாறுகிற போது ஒரே டென்ஷனாவே இருப்பான். அப்பா சொல்றத கேட்க மாட்டான். இன்னைக்கு சொல்றாங்க இல்ல, யோ அப்பா வாய அப்படின்னு சொன்னார், நான் இவன் சொல்லுவான் வருவம்ல அப்படிமா. இப்ப அப்பா கண்டுபிடிச்சுக்கணும் பையன் மாறுறான். அது வரையும் எங்க போனாலும் என்ன கூட்டிட்டு போ கூட்டிட்டு போன்னு கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தவன், திடீர் நாங்க வருவோம்ல அப்படின்னா அவர் அதை கண்டுபிடிச்சு அதுக்குரிய அந்த சிகிச்சையை அவனுக்கு செய்யணும். நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. என்ன வர வர ஒரு அடி வளர்ந்தோடனே என்ன என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற பாரு, பிரச்சனை கூடும், பிரச்சனை இன்னும் தலைகளில் போய் முடியும். சில இடங்கள்ல இவருக்கு விளங்காது, விலைக்கு சொல்றதுக்கு ஆளும் இல்ல, மார்க்கம் சொன்னதை கேட்கறதுக்கு தகுதி இல்லை, நம்ம ரெடியா இல்ல. என்னடா அல்லாஹ் சொல்லிடுவான் பெருசா, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட போறா எனக்கு தெரியாததா அப்படின்னு நம்ம போக போக அடியும் உதையும் இன்னும் கொஞ்சம் தான் வாங்குறோம். அப்ப அருமையா பெருமானார் மனிதத்தான் எப்படி அழகா பேசுறாங்க பாருங்க. அந்த வயசுல பேசக்கூடிய அந்த தன்மையோடு அவரிடத்துல பேச வேண்டும். தாய தகப்பனோ சில இடங்கள்ல பேச முடியாத நிலை இருந்தால் யாரை வச்சு பேச முடியுமோ அல்லது எந்த சூழ்நிலையில பேச முடியுமோ அந்த சூழ்நிலையில. இன்னைக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆண் தன்னுடைய வாலிபத்தை அடைந்த பின்னால் யாரையும் நம்ப மாட்டான் தன்னுடைய நண்பனை தவிர. இது இயற்கை, அவன் அப்பா அம்மாலாம் ஒத்துக்க மாட்டான், அவனுடைய ஃப்ரெண்டு தான் அவளுக்கு முக்கியமானது. யாரு வந்து இவன மாதிரியே இருக்கானோ, இவன் சிந்தனையை சிந்திக்கிறானோ, ஒரு ஒரு ஒத்த சிந்தனைகளாக இருக்கிறதோ அவன்கிட்ட தான் எல்லாத்தையும் போய் ஷேர் பண்ணுவான். அவன்கிட்ட சொல்லுவான், மாப்பிள்ள இப்படி ஒன்று நடக்குதுறான்னு. அவன் என்னமோ பெரிய ஐடியா மணி மாதிரி, அவனுக்குமே இதுல பஞ்சாயத்து தெரியாது, இது என்ன இது பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்பயும் ஒரு ஐடியா கொடுப்பான், மாப்பிள்ள நான் ஒரு ஐடியா சொல்றேன் பாருன்னு. இப்ப அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான் இவன். இவனுக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது, நிறைய சிக்கல்கள்ல போய் முடியறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நிறைய அந்த நேரத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து உளவியல் பேசுகிறது. ஒரு ஆண் மகன் தன்னுடைய வாலிப வயதை அடைகிற போது தன்னுடைய நண்பர்களோடு நெருக்கம் காட்டுவான். குடும்பம் என்ன செய்யும்னா, என்ன எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்டு நுரண்டுன்னு, எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டுக்கே போற, எப்ப நீ படிப்ப சொல்லுவான். அத்தா அம்மாவும் சொல்லுவாங்க, நீ அவனை என்ன மட்டும் பார்க்கவே கூடாது, அவனோட உன்னை பார்க்கவே கூடாதுமா. அவனுக்கு இருக்க ஒரே வடிகால் அவன் தான். இவனை வந்து எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெற்றவங்க காட்ட ஆரம்பிக்கும் போது இவன் எதிரி யாருங்கிறத முள்ள மாத்திடுவான். இந்த ஆளுகதான் எதிரி நமக்கு, நம்மளை பெற்றவங்களுக்கு ஒரு இளவுமே விளங்கல, நம்ம எவ்வளவு உயிரான ஃப்ரெண்டு நம்ம, அவன் நம்ம என்ன சொன்னாலும் பதில் சொல்றான், அப்பனை போய் பார்க்க வேணாம்னு சொல்றான். சில பேர் இன்னும் அவங்க அவன் எப்படி இருக்கான் பாரு, அல்லது அவன் கூட சேர்ந்தானா, நீ அப்படி ஆயிடுவே இப்படி ஆயிடுவே. இதுல ஒரு முக்கியமான தகவலை பெருமானா சொல்லி தருகிறார்கள். ஒண்ணு முடிஞ்சா நீங்க அவன் ஃப்ரெண்டு மாதிரி இருந்து பழகி பார்க்கணும், பேசி பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, தயவு கூர்ந்து அவர்களுடைய நண்பர்களை நீங்கள் எதிரி போன்று பாவிக்க வேண்டாம். அதுல உள்ள சீக்ரசிய பெருமானார், அவங்க ஃப்ரெண்ட உங்களுடைய மகனுடைய ஃப்ரெண்ட உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்குங்க. இப்ப அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு சரியான வழி அதுதான். நீ அவன் அக்செப்ட் பண்ணுங்க, கரெக்ட் உன் ஃப்ரெண்டுன்னு. இவனுடைய நடவடிக்கை என்ன அப்படிங்கறத அவனுடைய நண்பன் மூலமாக நீங்கள் ஈஸியா உள்ள வாங்கிடலாம். நண்பனை எதிரியாக மாற்றினால் அவன் உங்களை மதிக்க மாட்டான், கேட்க மாட்டான், போயாண்டு போயிருவான். ரொம்ப சிக்கலான ஒரு சூழல். இது எதுவுமே படிக்காம என் பையனை நான் எம்பிபிஎஸ் படிக்க வச்சுட்டேன், நான் அது படிக்க வச்சுட்டேன், இது படிக்க வச்சுட்டேன் அப்படின்னு படிக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. முக்கியமான தகவலை இஸ்லாம் சொல்லுகிறது. என்ன இதை இந்த கண்ணாடி எப்படி வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, பெருமானார் எப்படி பேசினார்கள், அந்த பசங்களை கூட்டு பேசுறாங்க. ஏப்பா உனக்கு இப்ப கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு ஆசை, ரசூலா சொல்றாங்க, என்ன அழகா சொல்றாங்க, உனக்கு நீ வந்து வாலிபமாயிட்ட, இப்ப உனக்கு திருமணம் முடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துகிட்டே இருக்கும். மனிஷ்டதா அமின்குமுல் பாத்த, இங்க ஒன்றை மட்டும் கொஞ்சம் காசு, ஒரு மனைவி ஒரு பெண்ணை பாதுகாத்துக்கிற மாதிரி தாராளமா கல்யாணம் முடிச்சுக்க, அவன் என்ன ஆவான் அப்படி மெல்ட் ஆயிடுவான். கிடையாது, தபக்கு நம்ம வழிக்கு வந்துட்டாரு ஒரு பாட்டுக்கும், நம்ம சொல்ல யோசிக்கிறத இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி அடுத்து சொன்னாங்க. சில நேரத்துல உண்ட காசு இல்லாம இருக்கும், அந்த அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு வழி இல்லாம இருக்கலாம், அல்லது அப்படி இருக்கும்ல எப்படி, ஆமா ஆமா அப்படி இருக்கும் சில நேரத்துல கஷ்டம். மனிஷ்டதா அமின்குமுல் பாத்த, நான் ஒரு ஐடியா சொல்றேன் பாரு, உனக்கு நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாரு. இப்படித்தான் பேச முடியுமே தவிர, அட்வைஸ் நாட் அட்வைசபிள். நம்ம என்ன செய்ய, கூட்டு உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வயசுல பிடிக்காத சப்ஜெக்ட்ல ஒண்ணு அட்வைஸ், அந்த வயசுல இல்ல எந்த வயசுலயுமே, அதுவும் குறிப்பா அந்த வயசுல. அதனாலதான் இஸ்லாம் அதிகமாக சொல்லுகிறது, எல்லா இடங்கள்லயும் அட்வைஸ் அப்படிங்கறது இல்ல. நம்ம நிறைய விஷயங்களை வார்த்தைகள்ல போட்டு குழப்பிக்கிறோம். இந்த மஷோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாத்துல ஒரு அங்கம் உண்டு, மஷோரா. ஏழாவது வந்து நம்மள்ட்ட ஒரு மஷோரா, நம்மள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆலோசனைக்குன்னு சில தராதரங்களை இஸ்லாம் வகுத்திருக்கு. ஆலோசனைனா என்ன, உங்க வீட்டுல டெய்லி ஆலோசனை பண்ணுங்க அப்படின்னு ரசூலா சொன்னாங்க. என்ன ஆனங்காச்சனும், என்ன சாப்பாடாக்கணும், உங்க மனைவியோடு நீங்க ஆலோசனை. இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது ஆலோசனையா எடுக்கிறது இல்ல, அட்வைஸா எடுத்துக்கிறோம். அந்த அம்மா வந்து என்னங்க சாலனா கதை, உடனே ஒரு சொல்லுவா இதுதான் ஆக்கணும் பார், பஞ்சாயத்து அங்கே என்ன ஆரம்பிக்கும், என்னடா ரசூல்லா சொன்னாங்கன்னு இப்படி கேட்க போய் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது வீட்டுல. இல்ல அந்த பையன் வந்து கேட்பான், அப்ப சொல்லுவா இங்க பார் இப்படி செய்யணும் அப்படிம்பாரு. இதுக்கு பேரு வந்து ஆலோசனையே இல்ல, இட் இஸ் ஏ அட்வைஸ். அப்ப ஆலோசனை அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கள்ட்ட இருந்தே விடைய வாங்கி அல்லது அவங்கள தூண்டியே அந்த விடை என்ன அப்படிங்கறத செய்ய வைக்கிறதுக்கு பேர் தான் ஆலோசனை. இது நிறைய இடத்துல இது கிளாஷ் ஆகும் நினைக்கிறேன், ஆலோசனைக்கும் அட்வைஸுக்கும் கிளாஷ் ஆகும் நிறைய. அதனாலதான் வந்து அல்லாஹ் பெரிய கிருபை செய்யணும், அந்த இது இந்த ஆலோசனை நேரம் வந்து அதிகமா டாக்டர்கள் தான் போட்டிருப்பாங்க. எங்கேயாவது போனா ஆலோசனை நேரம் அப்படின்னு போட்டுருப்பாங்க. சில டாக்டர்கள் எப்படி இருக்கலாம், ஆனா பல டாக்டர்கள் அல்லாஹ் வந்து அவங்களுக்கு ராம செஞ்சிருக்கான். போன உடனே என்ன சொல்லுவாங்க, ஒரு முடியாத நோய், ஒரு பெரிய இஷ்யூ அவருக்கு வந்துருச்சு, ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கு, ஒண்ணு இல்லைங்க அவர் சொல்லுவார் டாக்டர் முத வார்த்தை, ஆனா ஒண்ணு இல்லைங்க அது ரொம்ப சின்ன விஷயம், அதுல அப்படியே மெல்ட் ஆயிருவான் போனவன், சரி இது சின்ன விஷயம் தான் போலுக்கு, அப்புறம் பின்னாடி உள்ளதெல்லாம் அப்புறமா, அது ஒண்ணு இல்லைங்க சும்மா நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு அது என்னங்கிறத அப்புறமா நம்ம பார்த்து அது பயன், அது ரொம்ப சின்ன இருக்கும் அதை விடுக்காத அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாருன்னா, அவன் முதல்ல இவரை ஒத்துக்குவான், சரி இவர் வந்து நமக்கு ஒரு நல்ல சின்ன விஷயமா தான் இதை காட்டுது. போன உடனே புடிச்சு பார்த்துட்டு இப்படியும் சில மருத்துவர்கள் உண்டு, சில பேர் ஒன்னு ரெண்டு தான் இருப்பாங்க, இப்படி வந்திருக்க 300 சுகர் இருக்கு, அடுத்த மாசம் நேரத்தே மௌத்தாயிருக்க வேண்டியது, இன்னைக்கு வரையும் அல்லாஹ் உன்ன வாழ வச்சிருக்கானேன்னா அவன் உட்கார உட்காவே சாஞ்சிருவான். இப்படி இருப்பாங்களான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க, என் கண்ணால பாத்துருக்கீங்க சில மருத்துவர்களை போன உடனேயே, டே இது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, எப்படி இருக்கு நீ இவ்வளவு நாளைக்கு அப்படின்னு அவன் பார்ப்பான். இதெல்லாம் இவன் ஜிப்ரீல், இது இஸ்ராயல் வந்து இவை வடிவத்துலதான் வந்திருக்கான் போல் இன்னைக்கு நம்மள காலி வெட்டுறதுக்கு, அவன் சொல்லி படுக்க வேண்டியதுல அவனே படுத்துருவான், அங்கே சாஞ்சிருவான். இன்னால் இல்லாகி இன்னா இலகி ராஜி உண்டு. அப்ப ஆலோசனைக்கும் அட்வைஸுக்கும் வித்தியாசம் உண்டு. அப்ப அட்வைஸ் அப்படிங்கிறது சில இடங்கள்ல தான், எங்க தேவையோ அங்கதான் அட்வைஸ். அடுத்து ஆலோசனை அப்படிங்கிறது அவங்கள தூண்டி அவங்கள்டேந்து அந்த பேச்சை வர வைக்கிறது. அதுதான் ரசூலுல்லா செஞ்சாங்க, உங்களால முடியாட்டி. இப்ப இந்த பசங்கள்ட்ட கேக்குறாங்க, அப்ப இப்படி ஒரு இஷ்யூ இருக்கு, அதுக்கு திருமணம் முடிக்கணும், அதுக்கு கொஞ்சம் காசு வேணும், அதுக்கு ஒரு பெண்ணை பார்க்கணும், இப்ப இதெல்லாம் இருக்கு, இப்ப இது முடியலன்னு வைய, அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த பையன் கேட்பான். ஆமா அப்ப என்ன செய்யலாம், இது பாத்தீங்களா எவ்வளவு பெரிய, அப்ப என்ன செய்யலாம் அந்த பையனும் யோசிக்கிறான். ஆமா அப்ப என்ன செய்யலாம், இது முடியல, இப்ப உள்ள இந்த சக்சஸ்ல என்னால இந்த வாழ்க்கையில இப்ப திருமணம் முடிக்க முடியாதுன்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு திரும்ப அவன் கேக்குறான். அப்ப சொன்னாங்க இப்படி செஞ்சு பாப்போமா அப்படின்னு பெருமானார் சொல்லுகிறார்கள். வாழைக்கும் பிசம், வாழைக்கும் பிசம், இந்த உணர்வுகளை தூண்டக்கூடியது உணவு தான். அதனால கொஞ்ச நாளைக்கு நோன்பு வச்சு பாருங்களேன், அது எப்படி இருக்குன்னு பாப்போமா, அப்படியே உள்ள செய்தி இறங்கிடுறது. இப்ப கொஞ்ச நாளைக்கு நோன்பு நோம்பு அப்படிங்கறது சொல்லிட்டு பெருமானே அகல்லுலில் பசர் வ அஹ்சனுலில் ஃபரஜ், அகல்லுலில் பசர் வ அஹ்சனுலில் பசர். எவன் நோன்பு வைக்கிறானோ உள்ள உணவு உள்ளாததுனால சகுவத் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு காலத்திலும் தூண்டப்படாது. உள்ள சோரே போல இல்ல, நல்ல விதவிதமா சாப்பிட்டு போட்டு அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே இருக்க கூடாது, என் புள்ள வந்து பத்திரமா தங்கமா இருக்கணும்னா அப்படிலாம் நடக்காத. அப்ப இந்த ஐடியாவை எவ்வளவு வெகு இலகுவாக கொடுக்க முடியுமோ அந்த வேலையை நான் சொல்லி நம்ம அப்படியே ஒரு நண்பர் மாதிரி உள்ள போய் இதுல ஏன் அப்படின்னு சொன்னா இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு உள்ள இந்த பீர் பிரஷர், ஒரே அந்த காலம் சமகாலத்தினுடைய இந்த காலத்துல வாழுகிற அந்த நண்பர்கள் மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு. அத அவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள், பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். அவர யாரோ ஒருத்தன் அவங்கள வச்சு பிசினஸ் பண்றான், அதான் முக்கியம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சைட்டு தளம் இவ்வளவு நேரம் உட்காந்து வாட்ஸ்அப் பேஸ்புக் நோண்டிக்கிட்டே இருக்கான், இது என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது. அவன் சொல்லுவான் வி ஆர் கனெக்டிங் வித் த வேர்ல்ட், நாங்கள் உலகத்தோடு தொடர்பு கொள்ளும். இல்ல இல்ல, ஒருத்தனுக்கு நீ பாக்க பாக்க சம்பாத்தியங்கிறது விளங்கல. எவனோ ஒருத்தன் ஏதோ நாட்டுல உட்காந்து சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு பெரிய கூட்டத்தை அடிமைப்படுத்தி. சாதாரண நம்ம பஸ்ல போய் பாருங்க, அல்லது சும்மா இப்படி போகும்போது இங்க கடையில பாருங்களேன், 24 மணி நேரம் இப்படி எல்லாருமே அடிக்ட், ஓரளவு அடிக்ட் ஆயிட்டான். எவ்வளவு எல்லாம் படுக்கிற வரை அதுதான். நான் வந்து இதெல்லாம் சொல்லல, மிகைப்படுத்தி சொல்லல, எல்லாருக்குமே. ஆனா ஒரு 15 குரான் ஓத சொன்னா அப்படின்னு சொன்னா ஒரு பையன் சொல்றான் இடுப்பு ஒழிக்குது சார். ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னது, காலையில சுபு தொடுத்துட்டு ஒரு 15 பா ஒரு ஜுது ஓதிடலான்னு. ஒரு நாளைக்கு ஒரு ஜுது ஓதுனா ஒரு மாசத்துக்கு 30 இப்படி வாழ்க்கையில நீ ஓதி பழகிட்டேன்னா எங்க போனாலும் விடமாட்ட, ரொம்ப லேசு. குரான் அப்படியே உள்ள எடுத்துட்டு அப்படின்னு சொன்னா உனக்கு அல்லா எல்லா விதத்திலையும் இம்மை மருமையினுடைய வாழ்க்கை முழுச வெற்றி, எதெல்லாம் கை வைக்கிற அத்தனையும் பொண்ணாகும். இது நான் சொல்லல, குரான் சொல்லுகிற பாடம். அப்ப குரான ஓதுனாதான் அது கிடைக்கும். அந்த லத்தத்து ஈமானுடைய டேஸ்ட்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, அல்ல அந்த டேஸ்ட் எப்ப வரும், குரான்ல இருந்தா கிடைக்கும். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு 15 அதை ஓதுங்களா சொல்றான் சார், சுபு தொழுதோட குடிஞ்சு குடிஞ்சு ஓதிக்கிட்டு இருந்தா இருப்பு ஒழுகுது சார். சரி நான் கேட்டேன், நைட்டு முழுக்க அந்த பேஸ்புக் பாரு, அதுல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது சாருங்களாம். அது எவ்வளவு நேரம் பார்த்தாலும் அந்த சிரமம் வந்து விளங்க மாட்டேங்குது, அதனுடைய அந்த மோசத்தன்மை. அதாவது நான் அடிக்கடி சொல்றது, அதனால ஏதாவது பிரயோஜனம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது. ஒரு மணி நேரம் உட்காந்து இப்படி தடவுறான, இதனால ஒரு மணி நேரம் முடிஞ்ச பின்னாடி என்னப்பா உனக்கு, ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது அந்த பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும், எவனோ ஒருத்தன் சம்பாதிக்கிறதுக்கு உன்னை அடிமையாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். நீ அடிமையை தவிர நீ எதுவுமே கிடையாது. இது ஃபுல் ஆஃப் கார்பரேட் வேர்ல்ட். அப்ப அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர்றதுக்குள்ள வேலைகளை சொல்றதுக்கு முன்னாடி, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக அந்த குழந்தைகளுக்கு எப்படி எடுத்து சொல்லணுமோ இத வந்து முதல்ல ட்ரெயின் த ட்ரைனர்ஸ், இதை யாருக்கு சொல்லணும் அப்படின்னா டீச் த டீச்சர்ஸுக்கு சொல்லணும். வாத்தியார் மாரெல்லாம் கூப்பிட்டு இந்த வயசுல அந்த பையன் எப்படி இருப்பான், அவனுக்கு எப்படி இந்த செய்தியை இன்ஜெக்ட் பண்றது அப்படிங்கறத அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். நான் யாவறேன். ரெண்டாவது, பெரியவர்களை விட வாலிப வயதுக்காரர்களிடத்துல இந்த செய்தியை நீ இப்ப செஞ்சன்னா இதனால உனக்கு இவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்கு, உன் வாழ்க்கை பாதிக்கப்படும்னா உடனே அக்செப்ட் பண்ணிக்குவான், அதை ஒத்துக்க மாட்டான். தான் அழிந்து போகணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டான். இப்போதைக்கு வேணாம்ப்பா, இப்ப இப்போதைக்கு வேணாம், இப்ப கொஞ்சம் பொறுத்துக்குப்பா. ஒருத்தர் சொன்னாரு, ஒரு கிளாஸுக்கு போயிருக்கும்போது ஒரு வாத்தியார் வந்தவர் சொன்னாரு, என் பையன் கூட நான் ரொம்ப ஃப்ரெண்டா பழகுவேன், அவன் 10th பிளஸ் 2 படிக்கும் போது வந்தான், அப்பா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. நான் சொன்னேன், சூப்பரான விஷயம் இல்லடா, யார் அந்த பொண்ணு, நானும் காட்டு, எனக்கும் காட்டு, நானும் பாத்துக்கிறேன் மர்மோலன்னு. அப்பா அவன் சொன்னான், இல்ல இல்ல அது வரும்போது நான் காட்டுறேன். அப்ப நான் சொன்னேன், சரி அப்பா ஒரு ஐடியா மட்டும் சொல்றேன், அது மட்டும் கேட்டுக்க. என்ன என்ன, இப்ப டிஸ்க்ளோஸ் பண்ணாத, இப்ப டிஸ்க்ளோஸ் பண்ணாத, அதை அப்படி வச்சுக்க, சில காலம் பொறுக்கட்டும். இப்ப நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்ட, இது படிக்கிறேன். கொஞ்ச நேரம் காலம் கழிச்ச உடனே வேற ஒண்ணு உனக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா என்ன செய்வே அப்படின்னா அதை எடுத்துக்குவேன். அந்த மாணவர் என்ன சொல்றான், இன்னைக்கு என்ன படிக்கணும், எனக்கு இன்ஜினியரிங் படிக்க பிடிக்குது, இன்னும் கொஞ்சம் நாளான உடனே நீ பிளஸ் 2 முடிச்சுட்டு மேல வரும்போது இன்னொரு கோர்ஸ் ஆஃபர்டா இருக்கு, அது முடிச்ச உடனே ஒரு 10 லட்சம் உனக்கு காசு தருவான், என்னப்பா பண்ணுவேன், அந்த வேலை எடுத்துக்க வேங்கலாம், சிம்பிளா. அப்ப இவங்க அப்பா சொல்லியிருக்காரு, அதே மாதிரி இதுவும் கூட சில நேரத்துல சிந்தனையில மாறலாம். இப்ப 12 அழகா தெரிகிறது, நீ காலேஜ் முடிக்கும் போது வேற மாதிரி இருக்கலாம், அதனால காலேஜ் வரையும் போறேன், கல்யாண நேரத்துல வச்சுக்க, நான் வந்து இப்போதைக்கு அது லவ்வா இருக்கட்டும், அந்த 12th வரும்போது காலேஜ் முடியும் போது என்னங்கறத முடிவு பண்ணிக்குவேன். அவனும் சரின்ட்டான். 3 ஆச்சு காலேஜ் முடிஞ்சு, அப்ப சொன்னா அப்பா நீங்க கரெக்டா சொன்னீங்க, இப்ப நம்ம தகுதிக்கு அது லாயக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இணக்க வரிச்சு பருவ காதல். இப்ப இதெல்லாம் எப்படி உள்ள விளங்குறது அப்படின்னு சொன்னா, அதுக்குதான் அந்த சொசைட்டி பேஸ்டு. உங்க ஒரு ஆணை குறித்து நாளை அல்லாஹ் கேள்வி கேட்பான், மனைவி வந்து உங்களுடைய குடும்பத்தை குறித்து கேள்வி கேட்பான். இந்த உணர்வுகளை எல்லாத்தையும் அந்த அம்மாக்களுக்கு எல்லாம் புரிய வச்சிருக்கான். ஒரு மகனோ மகளோ எந்த விதத்திலும் அஃபெக்ட் ஆனா உடனே விளங்கி கொள்ளக்கூடிய இந்த உலகத்துல எந்த சிஸ்டமும் பொய்யா போற ஒரு இடம் எது அப்படின்னு சொன்னா தாய் மட்டும்தான். எல்லா சிஸ்டமும் அங்க பொய்யாயிரும். அவன் என்னதான் சொன்னாலும் சரி, அந்த பொண்ணு என்னதான் சொன்னாலும் சரி, இந்த அம்மா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடும் பையன்ட்ட ஏதோ. அது எதுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான்? தான் எவ்வளவு கெட்டிக்காரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா? இந்த இதை ஒழுங்குபடுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் தந்த உணர்வுகள். தன்னுடைய மகனோ தன்னுடைய மகளோ தன்னுடைய கணவனோ யாரிடத்துல உள்ள என்ன மாற்றம் போயிட்டு வந்த உடனே அந்த பேச பார்த்த உடனே அந்த பேஸ் ஐடென்டிபிகேஷன். இன்னைக்கும் சொல்றான், ஒரு ஆணுக்கு அது கிடையவே கிடையாது. மொங்கு மொங்குன்னு பத்து தடவை பார்த்தாலும் விளங்காது, ரொம்ப லேட் ஆகும், ஆனா விளங்கிவான். அல்லது வந்து கொஞ்ச நாள் பழக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா, மோத்த பார்த்தோன்னா ஏதோ மாறுதல் நடந்திருக்குன்னு தெரியும். ஆனா அந்த தாய்க்கு அல்லது அந்த மனைவிக்கு தன் கணவனை பார்த்தோன்னு முடிவு பண்ணிடுவா என்ன பஞ்சாயத்துன்னு. இன்றைக்கு இதை உலகம் சொல்லுகிறது, உலகம் அறிவியல் ஒத்துக்கொள்ளுகிறது அப்படி சொல்லணும். அப்ப அந்த உணர்வுகளை அல்லாஹ் தந்திருக்கிற காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, தன்னுடைய மக்களை பற்றி விளங்கிக் கொள்ளுவதற்காக வேண்டி அப்படிப்பட்ட செய்திகளை அல்லாஹ் தந்திருக்கான். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம அடிக்கடி சொல்றது அதுதான். நான் எல்லா கூட்டத்திலையும் சொல்ற மாதிரி ஒரு கணவனை பத்தி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், ஒமின் ஆயாத்திஹி அன் கலக்க லகும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜா. அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி என்ன அப்படின்னா, ஒரு கணவனிலிருந்து ஒரு மனைவியை படைத்தது உங்களுடைய பொருள் அப்படிங்கிறான். நான் அடிக்கடி சொல்றது, இப்ப 11 மணிக்கு 10 மணிக்கு நான் வந்துருவேன் அப்படின்ட்டு வீட்டுக்காரர் போயிட்டு 5:30 வந்தார் அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா போன உடனே கேட்கும், ஏங்க 10 மணிக்கு வர்றேன் நீங்களே, ஏங்க 10 மணிக்கு வர்றேன் நீங்க 5:30. உடனே இந்த ஆளு பாம் பிளஸ்டா வெடிச்சிருவான். ஏண்டி அறிவுக்கு அவனுக்கு இப்ப தானே உள்ள வர்றேன், வர்றதுக்குள்ள 10:30 அவன் போனதுக்கு 1008 இருக்கும், கொஞ்ச நாள் அறிவு இல்லையா, வந்த உடனே என்ன பேசுறதுன்னு தெரியாதுன்னு இவர் ஆரம்பாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு, ஒரு வாரத்துக்கு சண்டை, அடியும் தடியும் ரகலை நடந்துகிட்டு இருக்கும். இதுல அல்லாஹ் சொல்லித்தர இந்த செய்தியை பார்க்க, அல்லாஹ் சொல்றான், ஒன்னிலிருந்து படைத்தேன் அது உன் பொருள். நான் உதாரணம் சொல்றது, பேனாவை கையெழுத்து போறதுக்கு ஒருத்தர் கொடுத்துட்டேன், பேனாவை கையெழுத்து போட்டு அவர் தரல, அவர் பாட்டுக்கும் சுத்திக்கிட்டே இருக்காரு. நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன், அண்ணே பேனா கொடுங்க. அவர் கேட்டாரு, செக் பேனாவை என்ன ரினால்ட்ஸ் பென், ₹5 பேனா, அறிவு இருக்கா உனக்கு, இந்த பேனா என் பின்னாடியே தெரிஞ்சு கேக்குறிய, மோரக்கட்டைய பாரு பேனா அப்படின்னு நான் என்ன செய்வேன், ஏ என்ன ரொம்ப பேசுற, ₹5 பேனானாலும் ஏன் பேனா சொல்லுவனா இல்லையா, பேனா ஏன் இதுரா வாங்கினவன் நீ தான் வைக்கப்படணும், என்னமோ நான் வந்து கேட்டது கேட்கறேன்னு கேப்பனா இல்லையா. அதே மாதிரி எல்லாம் கேட்கறான், அது உன் பொருள், அது உன்னை தேடிக்கிட்டே இருக்கும். தேடலன்னா தான் ஏதோ பஞ்சாயத்துக்கு பார்க்கணும். உள்ள வரும்போது 10 மணிக்கு வர்றன்ட்டு இவர் 11 மணிக்கு வந்தாலும் அந்த அம்மா கண்டுக்கிறதே இல்லைன்னா ஏன் என்ன பஞ்சாயத்து அப்படின்னு யோசிக்கணுமே தவிர, 10:30 வந்து அது கேள்வி கேட்டுச்சுன்னா அல்லாஹ் அக்பர், என்ன அழகா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், என் வீட்டுக்காரமா அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சந்தோஷப்படணும், சண்டை ஓடக்கூடாது. இப்படி ஒரு குணம் இல்ல, ரெண்டு குணம் இல்ல, முழுக்க முழுக்க இதை குறித்து அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பேசுறான். இப்ப இந்த இடத்துல உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அப்ப அதுக்கு இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி தர்றது, விபச்சாரத்தை செய்தால் வீட்டில் தடுத்து வைக்கிறது, அடுத்து ஆணாக இருந்தால் அவரை வந்து தண்டனை தருவது. இப்ப இதுக்குதான் விளக்கம் எழுதுறாங்க. நான் பார்லிமெண்ட்டை பத்தி சொன்னேன், ஆணும் ஆணும் திருமணம் முடித்துக் கொள்ளுகிற அந்த ஹோமோசெக்சுவாலிட்டி, அதே மாதிரி பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடித்துக் கொள்ளுகிற அந்த முறையும் கூட, அந்த லெஸ்பியனிசம் இன்றைக்கு உலக ரீதியாக பரவலாக இருக்கிறது, அதை குறித்து குர்ஆன் பேசுகிறதுன்னு ஒரு இமாம் எழுதுற. என்ன கேட்டா மேல எல்லாம் பெண்களை குறித்தே சொல்றான். ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வந்தது அப்படின்னு சொன்னா, அந்த உறவு ரீதியான நிலை மாறவில்லை அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வயதில் அந்த தன்னுடைய பருவத்தில் ஏற்பட்ட அந்த சிந்தனை மாறவில்லை என்று சொன்னால் அவர்கள் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள். என்ன அழகா சொல்றது பாருங்க, நீ இப்படி இதை இப்படி விட்டு அப்படின்னு சொன்னா பெரும் பிரச்சனையாக ஆகும், அதை விளங்கிக்கணும். அவர்கள் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள். வீட்டுல பிடிச்சு வை அப்படிங்கிறான் சாதுகுமா அப்படிங்கிறதுக்கு, they should be treated. சாதுகுமான என்ன அர்த்தம் தெரியுமா? திட்டுவது, தண்டனை கொடுப்பது, இன்னொரு வகையில பார்த்தா சரிப்படுத்துவதுன்னு அர்த்தம். ஆது அதா, இந்த நோம்ப வந்து நான் அதா செய்கிறேன் அப்படிங்கிறோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? கதா செய்யல, அதா செய்கிறேன். அப்ப எல்லாம் அந்த இடத்துல சொல்றான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் இருந்தால் ஆரம்பத்திலேயே அவர்களை நீங்கள் அதற்கு என்ன சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டுமோ அவர்கள் திருத்தப்பட வேண்டும். இன்னைக்கு இந்த மோசமான நிலைகள்லாம் தலைக்கு மேல போய் தான் நாட்டில் பார்லிமெண்ட்ல மற்ற நாடுகள்ல சட்டமாக ஆக்கப்பட்டு ஆணும் திருமணம் சொல்லு செய்யறான். எங்கேயோ போறான், படிச்சிருக்கேங்கிறான், கம்ப்யூட்டர் வந்துருச்சுங்க, வானத்துக்கு மேல போயிட்டேங்கிறான், நிலவுல கால் வைக்க போறேங்கிறான், புதனை கொஞ்ச காலத்துல எட்டி பார்க்க போறேங்கிறான். இவ்வளவும் பேசி போட்டு கூட அடிப்படையான அறிவுகள், அடிப்படையான அறிவுகள். இந்த ஆணும் பெண்ணும் இந்த உலகத்துல இருப்பது ஒரு குடும்பத்தை உருவாக்குறதுக்கு தான் இஸ்லாம் சொல்லி, நான் அடிக்கடி சொல்லுவேன், டு செட் அப் எ ஃபேமிலி முதல் நோக்கம், இன்ஸ்டிடியூஷன். அப்ப அது இல்லை அப்படிங்கும் போது இவங்களுடைய படிப்பு அந்த லூத் அலை இஸ்லாம் காலத்துக்கும் இவங்களுக்கும் இடைவெளி மாறி இருந்தாலும் கூட சிந்தனையால் ஒன்றான காலம் தான் மாறி. அப்ப அல்லாஹ் அதுக்கு தகுந்த தண்டனையை தன்னா பூமியை தலைகீழ் ஆக்கிட்டேங்கிறான். அல்ல என்ன சொல்ற, அந்த லூத் கூட்டத்திற்கு தந்த தண்டனை என்ன, கல் மாறி பொழியப்பட்டது அப்படின்னு சொன்ன கீழே கையை கொடுத்து ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அப்படியே பெரட்டி ஒரு அடி அடிச்சார், பெரட்டி ஒரு அடி அவ்வளவுதான். இதை பற்றி குர்ஆன் அவர்களுக்கு கல்மாரி பேர் எழுதி ஒவ்வொருத்தனையும் அடிச்சாங்க, நல்லா அந்த ஒவ்வொரு கல்லுலையும் பேர் எழுதி இருந்துச்சு, எழுதி உதவாங்கனா. இன்றைக்கும் சில இடங்கள்ல, இது ஒமான் போயிருக்கும் போது ஒரு இடத்துல ஒரு ட்ரிப், துபாயில இருந்து ஒமான் போயிருக்கும் போது ஒரு ட்ரிப்ல அந்த சலாலாங்க கூடிய இடத்துல இருந்து ஒரு 175 கிலோமீட்டர்ல இதே மாதிரி ஒரு பகுதி இருக்கிறது, அந்த பகுதிக்கு போனோம் அப்படி கார்ல. அப்ப அங்க போனா அது வந்து இந்த ஆர்காலஜிக்கல் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அதை கையகப்படுத்தி அந்த இடத்த வச்சிருக்கான். என்னன்னா அதுவும் பூமி பிறட்டப்பட்ட பகுதி, அது தலைகீழாக்கப்பட்ட பகுதி. அந்த இடத்துல அந்த தண்டனை நடந்துச்சா, எதுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டதுன்னு தெரியாது. ஆனா அந்த இடத்த இன்றைக்கு சுற்றுலா தளமாக ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ரவுண்டு போட்டு யாரையுமே உள்ள விடுறதே கிடையாது. ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதை தனியா தடுத்து வச்சிருக்கான். அந்த இடமும் பூமி தலைகீழாக பிறட்டப்படும், உள்ள கையை விட்டு அல்லாஹுத்தாலா அங்கு இருந்தவர்களுக்கு கொடுத்த தண்டனை. அதுல குர்ஆன் பேசுகிறதுல இது போன்ற சிந்தனை உடையவர்களுக்கு கல்மாறிதான் அவர்கள் மீது நாம் பொழிய வைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குள்ள இஸ்லாமிய தண்டனைய அல்லாஹு தஆலா அன்னைக்கே நானே செஞ்சு காமிச்சிட்டேன். ஒரு ஊரே இப்படி இருந்ததுனால நானே அதை நிகழ்த்தி காட்டிட்டேங்கிறான். அப்ப இந்த இருக்கக்கூடிய இது மாதிரி உண்டான இந்த சிந்தனைகளை தடுப்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த சட்டத்தை இறக்கினானே தவிர இதற்கும் விபச்சாரத்திற்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு இமாம்கள் எழுதுறாங்க. சில பேர் இது படிப்படியாக இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்குன்னு எழுதினாலும் கூட சில இமாம்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, இது இந்த சட்டம் இறக்கப்பட்டது இந்த நோக்கத்திற்காக, வெறும் அந்த ஹோமோசெக்சுவல்ஸ் லெஸ்பியன்ஸ் அந்த இதை மாதிரி உண்டான இந்த சிந்தனைகளை தகர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல இந்த சட்டத்தை இறக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. இப்ப இதெல்லாத்தையும் வந்து இந்த சமூகம் உள்வாங்க வேண்டும். நான் இந்த ஆரம்பத்துல சொல்லும் போது சொன்னேன், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ஜுடைய நேரத்துல இந்த உரையை இந்த சூறாவை தான் எழுதுறான். இதுனா என்ன சூரத்து நூறுனா என்ன, அல்லாஹ் அந்த சமூகத்திற்கு என்ன சொல்லி தர்றான். அந்த சஹாபி சொல்றாங்க, இதை மட்டும் பாரிசுகளும் பாரசீகர்களும் ரோமேனியர்களும் கேட்டிருந்தால் அன்னைக்கே இஸ்லாத்துக்கு வந்துருப்பான், எப்படி வராம இருப்பான், எப்படி வராம இருப்பான், எப்படி எவ்வளவு அழகா அல்லாஹு தஆலா சட்டத்தை பிரிச்சு பிரிச்சு அழகா ஒரு அருமையான ஒரு கல்ச்சர்டு ஒரு பண்பாடான சமூகம் உருவாவதற்கு என்ன எல்லாம் தேவையோ, எந்த அறிவுகள் எல்லாம் தேவையோ அதனுடைய அடிப்படையிலிருந்து அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை நமக்கு சொல்லி தருகிறார். அடுத்து இந்த சூறால ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்றான், அவர்களை நீங்கள் 100 கசையடி கொடுங்கள்னு சொல்றான். இஸ்லாமிய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, கல்யாணம் முடிக்காதவர்களாக இருந்தால் 100 கசையடியும், திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் அவர்களை கல்லெறிந்து கொள்ளுவதும் இஸ்லாமிய சட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் கூட கல்யாணம் திருமணமான ஆணும் பெண்ணும் தவறு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை கல்லால் எறிந்தே அவர்கள் டு டெத் அன்டில் டெத் இறக்கிற வரை கல்லால் எறிந்து கொள்வது, திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் அவர்களை 100 கசையடி கொடுப்பது. இந்த சட்டம் ஏன், இந்த ஆயத்தில் சொல்லப்படாத இந்த செய்தி எப்படி சட்டமாக ஆச்சு அப்படிங்கறதை குறித்தான நிறைய தகவல்கள், அடிப்படை தகவல்கள். ஏன்னா இதை நிறைய பேர் தவறா விளங்கிக்கிட்டாங்க. இன்றைக்கும் சில பேர் விபச்சாரம் செஞ்சா 100 அடினே பேசிட்டு இருக்கான், இல்ல அது சார்ந்த பெருமானார் சொன்ன செய்திகளும், சஹாபாக்கள் காலத்துல பெருமானார் நடைமுறைப்படுத்தி சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்திய செய்திகளும் இந்த இதற்குள்ளே இந்த தளத்திற்குள்ளே விரிந்து போகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்கள்ல மணி 8:05 திரும்ப எப்போது மாதிரிதான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓடிச்சு இது வரையும். இன்ஷால்லாம் அடுத்த வாரங்கள்ல இதனுடைய செய்திகளை தொடர்படியா பார்க்கணும். அசத்துல கூட அன்னைக்கு சொன்ன இந்த செய்தி வாலிபர்களுக்கு தேவை, இன்றைக்கு யாரும் தொடாத அல்லது பேச விரும்பாத அல்லது பேசப்படாத சப்ஜெக்டா இது இருக்கு, அல்லது பேசுவதற்கு சந்தர்ப்பம் இதை சும்மால பேச முடியாது. சும்மால பேசணும்னா ரெண்டு பேரும் வெளியே நின்று திட்டு போவோம், என்ன இருந்தாலும் பள்ளியாச்சல் என்ன பேச்சு பேசலாமா, ஆனா குரான்ல இது இருக்குன்னு சொன்னா அது விளங்காது. என்ன என்னையே இப்படி கேட்டிருக்கான், நான் இதே மாதிரி ஒரு ஓப்பனா ஒரு சப்ஜெக்ட பேசினதுக்கு மெஹ்ராபுல நின்னு இப்படி பேசுறீங்களா? நான் சொன்னேன் இது குரான்ல இல்லையா இருக்கு, அப்ப குரான என்ன செய்யலான்னு, ஓ அப்படியா அது தெரியலையே அப்படின்ட்டு போயிட்டா இருந்தாலும். அதனால அல்லாஹ் தஆலா இதை விளக்குவதற்குரிய சந்தர்ப்பத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தர வேண்டும். அதுல புரிந்து கொண்டு நடப்பதற்கு குறிப்பாக இங்கே உள்ள அந்த வாலிபர்கள் அதற்கு முயற்சி எடுக்கணும். அதத்துல சொன்னேன் தலை சொல்லுங்க, அவங்களுக்கு தான் தேவையான அந்த தளத்திலே உள்ள ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. From TamilIslamicMedia.com.